ஓம் சாந்தி. April 9, 2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்பதால் உங்கள் பற்றின் இழைகளை அனைத்து இடத்திலிருந்தும் துண்டிக்கப்பட வேண்டும். பிராமண குலத்தின் பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் எந்த பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை பார்ப்பதில் தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்? எந்த குழந்தைகள் தந்தையின் கண்களில் அமிழ்ந்திருக்கிறார்கள்? பதில்: சந்தோஷத்தை கொடுப்பதற்கு மற்றவர்களை தூண்டுவதுடன் சேவையும் செய்யக்கூடிய குழந்தைகளை பார்ப்பதில் தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். தந்தையை பற்றியே பேசி அவர் கூறும் விஷயங்களை மாத்திரமே கேட்பது என்ற விழிப்புணர்வை புத்தியில் கொண்ட குழந்தைகளே பாபாவின் கண்களில் அமிழ்ந்திருப்பார்கள். பாபா கூறுகின்றார், எனது சேவையை செய்யும் குழந்தைகளில் நான் அதிக அளவு அன்பை கொண்டிருக்கின்றேன். அவ்வாறான குழந்தைகளை நான் நினைவு செய்கின்றேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அவரே தந்தையும் ஆசிரியரின் வடிவில் உங்களுக்கு கற்பிக்கின்ற ஒரே ஒருவரும் ஆவார். அந்த தந்தையே தூய்மையாக்குபவரும் முக்தி அருள்பவரும் ஆவார். அந்த ஒரே ஒருவரே உங்களை தன்னுடன் மீண்டும் அழைத்து செல்பவர். அவர் உங்களுக்கு மிகவும் இலகுவான பாதையை காட்டுகின்றார். உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்களாக ஆக்குவதுடன் அவர் உங்களை வருந்தி உழைக்கவும் அனுமதிப்பதில்லை. நீங்கள் எங்கு சென்றாலும், நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்றாலும், நடக்கும் போதும் உலாவி திரியும் பொழுதும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். நீங்கள் உங்களை இவ்வாறு கருதினாலும் நீங்கள் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருந்து சரீர உணர்வை துறந்து ஆத்மா உணர்வுடையவர் ஆகுங்கள் என்று பாபா உங்களுக்கு கூறுகின்றார். நாங்கள் ஆத்மாக்கள் எங்கள் பாகங்களை நடிப்பதற்காக ஷரீரங்களை எடுக்கின்றோம். ஒரு ஷரீரத்தில் எங்களது பாகத்தை நடித்த பின்னர் நாங்கள் அதனை விட்டு மற்றொன்றை எடுக்கின்றோம். சிலருக்கு 100 வருடங்கள் நடிக்க வேண்டிய பாகம் உள்ளது, சிலருக்கு 80 வருடங்களுக்கான பாகமும், சிலருக்கு 2 வருடங்களும், சிலருக்கு 6 மாதங்களுக்கான பாகமும் உள்ளன. சிலர் பிறந்த உடனேயே இறந்து விடுகிறார்கள். சிலர் பிறப்பதற்கு முன்னர் கர்ப்பப்பையிலேயே மரணித்து விடுகிறார்கள். இங்கு மறு பிறவி எடுப்பதற்கும் சத்யுகத்தில் மறு பிறவி எடுப்பதற்கும் இடையே பகலுக்கும் இரவுக்கும் இடையேயான வித்தியாசம் உள்ளது. இங்கு கர்ப்பப்பையின் மூலமாகவே பிறப்பு இடம்பெறுகிறது. அந்த கர்ப்பப்பை சிறை என அழைக்கப்படுகிறது. சத்தியுகத்தில் கர்ப்பப்பை சிறையாக இருக்க முடியாது. அங்கு எந்த பாவ செயல்களும் செய்யப்படுவதில்லை. அங்கு ராவண ராஜ்யம் இருக்க முடியாது. தந்தை உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். எல்லையற்ற தந்தை இங்கு அமர்ந்திருந்து இந்த ஷரீரத்தின் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த ஷரீரத்தின் ஆத்மாவும் கேட்கின்றார். தனக்கென சொந்தமாக ஒரு ஷரீரம் இல்லாத ஒரே ஒரு ஞான கடலான தந்தையே இந்த ஞானத்தை பேசுகின்றார். அவர் எப்பொழுதும் சிவா எனப்படுகின்றார். அவர் மறு பிறப்பிற்கு அப்பாற்பட்டவர் போன்று பல பெயர்கள் உருவங்கள் எடுப்பதற்கும் அப்பாற்பட்டவராவார். அவர் சதா சிவன் என்று அறியப்படுகின்றார். அவர் என்றும் சிவன். அவருக்கு ஒரு பௌதீக பெயர் இல்லை. அவர் இவரது சரீரத்தினுள் புகுந்தாலும் இவருடைய சரீரத்தின் பெயரை அவருக்கு உபயோகப்படுத்துவதில்லை. அவர்களுடைய துறவு எல்லைக்கு உட்பட்டது, உங்களுடைய துறவு எல்லையற்றதாகும். அவர்களும் தங்கள் பெயர்களை மாற்றுகிறார்கள். பாபாவும் உங்களுக்கு பல அழகிய பெயர்களை சூட்டினார். நாடகத்திற்கு ஏற்ப அவ்வாறு பெயர்கள் சூட்டப்பட்டவர்கள் பலர் இப்பொழுது இல்லை. அவர்கள் எனக்கு உரியவர்கள் என்பதால் எப்பொழுதும் இங்கே இருப்பார்கள். அவர்கள் என்னை விவாகரத்து செய்ய மாட்டார்கள் என்று தந்தை நினைத்தார். இருப்பினும் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். ஆகவே அவர்களுக்கு புதிய பெயர்களை சூட்டியதில் என்ன பயன்? சில சந்நியாசிகளும் வீட்டிற்கு திரும்பி சென்று மீண்டும் தங்களது பழைய பெயர்களை உபயோகிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் வீட்டிற்கு திரும்புகிறார்கள். அவர்கள் துறவை மேற்கொண்டதால் தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் போன்றோர்களை நினைக்க மாட்டார்கள் என்றில்லை. சிலர் தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் நினைவு செய்வார்கள். அவர்கள் அவர்களின் பற்றில் சிக்கி உள்ளார்கள். அவர்களுடைய பற்றின் இழைகள் கட்டப்பட்டுள்ளது. சிலரினால் தங்கள் தொடர்புகளை மிக விரைவாக துண்டிக்க கூடியதாக உள்ளது. நிச்சயமாக அவை துண்டிக்கப்பட வேண்டும். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தையே இங்கு அமர்ந்திருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். இன்று காலை பாபாவும் இதனை குறித்து உங்களுக்கு கூறியிருந்தார். பாடல் ஒன்று உள்ளது. உங்களை பார்த்தவுடன் எனது உள்ளம் அதிகம் சந்தோஷப்படுகிறது. ஏன்? ஏனெனில் குழந்தைகள் பாபாவின் கண்களில் அமிழ்ந்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் ஒளியானவர்கள். குழந்தைகளை பார்த்து தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். சில குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் ஒரு நிலையத்தை கவனித்துக் கொள்கிறார்கள். பிராமணர்கள் ஆகிய பின்னர் சிலர் விகாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் கீழ்ப்படிவற்றவர்கள். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை பார்த்து இந்த தந்தையும் மகிழ்ச்சி அடைகின்றார். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், இந்த குலத்தின் பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் ஒருவராக அவர் மாறியுள்ளார். அவர்கள் பிராமண குலத்தின் பெயரை அவதூறு செய்கிறார்கள். அவர் தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எவரது பெயரிலோ அல்லது உருவத்திலோ அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள். இதுவே ஒருவர் குல பெயருக்கு அவமரியாதை ஏற்படுத்துபவராக இருத்தல் எனப்படுகிறது. பின்னர் அறை இறுதியிலிருந்து இறுதி ஆகிவிடுகிறது. அவர்கள் தாங்களே எழுதுவார்கள், பாபா நான் வீழ்ந்து விட்டேன், நான் எனது முகத்தை அவலட்சணமாக்கிவிட்டேன், மாயை என்னை ஏமாற்றிவிட்டாள், மாயையின் பல புயல்கள் வரும். தந்தை கூறுகின்றார், காமம் என்ற வாளை உபயோகித்தால் ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிப்பது என்று பொருளாகும். இதனாலேயே அவர்களை ஒரு வாக்குறுதி கொடுக்கும்படி கேட்கப்படுகிறது. சிலர் இரத்தத்தினால் நீண்ட கடிதமும் எழுதியிருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் இங்கு இல்லை. தந்தை கூறுகின்றார், ஓ மாயையே, நீ மிகவும் சக்தி வாய்ந்தவள். தங்களுடைய சொந்த இரத்தத்தினால் தங்களுடைய வாக்குறுதியை எழுதிய குழந்தைகளையே நீ விழுங்கிவிட்டாய். தந்தை சக்தி வாய்ந்தவராக இருப்பது போன்று மாயையும் சக்தி வாய்ந்தவள். தந்தையிடமிருந்து நீங்கள் அரை கல்பத்திற்கு சக்தியை ஆஸ்தியாக பெறுகின்றீர்கள். பின்னர் மாயை அரை கல்பத்திற்கு உங்களை இந்த சக்தியை இழக்கச் செய்கின்றாள். இது பாரதத்திற்கு பொருந்தும். தேவ தர்மத்திற்கு உரியவர்களே செழிப்புடையவர்களாக இருந்து கடனை தீர்க்க முடியாதவர்களாக மாறியுள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் எவ்வாறு அந்த குலத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள் என்று ஆச்சரியப்படுவீர்கள். இப்பொழுது நீங்கள் கற்கின்றீர்கள். இவருடைய ஆத்மாவும் பாபாவிடமிருந்து கற்கின்றார். முன்னர் நீங்கள் அனைத்து இடங்களிலும் தலை வணங்குவது வழக்கம். இப்பொழுது உங்களிடம் ஞானம் உள்ளது. ஒவ்வொருவரினதும் 84 பிறவிகளின் வாழ்க்கை சரிதத்தையும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருவரும் தங்களது சொந்த பாகத்தை நடிக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே எப்பொழுதும் முக மலர்ச்சியுடன் இருங்கள். பின்னர் நீங்கள் இங்கு முக மலர்ச்சியுடன் இருக்கும் சமஸ்காரத்தை உங்களுடன் எடுத்து செல்வீர்கள். நீங்கள் என்னவாக ஆகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை இந்த ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். வேறு எவராலும் இதனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. லக்ஷ்மி நாராயணன் எங்கு சென்றார்கள் என எவருக்கும் தெரியாது. அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கு திரும்பி சென்று விட்டார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், உங்கள் புத்தியினால் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வேதங்கள் சமய நூல்கள் போன்றவற்றை கற்பது வழக்கம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன். இப்பொழுது தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பக்தி மார்க்கம் சரியா அல்லது நான் சரியா? தந்தை ராமர் நேர்மையானவர், ராவணன் நேர்மையற்றவன். அனைத்தையும் குறித்து மக்கள் பொய் கூறுகிறார்கள். இது இந்த ஞானத்தில் உள்ள விஷயங்களை குறிப்பதாகும். முன்னர் நீங்கள் அனைவரும் போலியானவற்றை கூறி வந்தீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். தான தர்மங்கள் போன்றவற்றை நீங்கள் செய்த போதும் நீங்கள் தொடர்ந்தும் ஏணியிலிருந்து கீழிறங்கினீர்கள். நீங்கள் மற்ற ஆத்மாக்களுக்கே கொடுத்தீர்கள். பாவம் நிறைந்த ஆத்மாக்கள் மற்ற பாவம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு கொடுப்பதனால் எவ்வாறு தூய தர்ம ஆத்மாக்கள் ஆக முடியும்? அங்கு ஆத்மாக்களுக்கிடையே கொடுக்கல் வாங்கல் இருக்க முடியாது. இங்கு மக்கள் நூறாயிரக்கணக்கான ரூபாய்களை ஒருவரிடமிருந்து மற்றொருவர் கடனாக பெறுகிறார்கள். இந்த ராவண ராஜ்யத்தில் மக்கள் ஒவ்வொரு அடியிலும் துன்பத்தையே அனுபவம் செய்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது சங்கமயத்தில் இருக்கின்றீர்கள். உங்களது ஒவ்வொரு அடியிலும் பல கோடிகள் உள்ளது. தேவர்கள் எவ்வாறு கோடீஸ்வரர்கள் ஆகினார்கள்? எவருக்கும் இது தெரியாது. நிச்சயமாக சொர்க்கம் இருந்தது. அதற்கான அறிகுறிகளும் உள்ளன. எவ்வாறாயினும் அவர்கள் அந்த ராஜ்யத்தை பெறுவதற்கு முன்னைய பிறவியில் என்ன செயல்களை செய்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அது புதிய உலகமாகும். ஆகவே அங்கு பயனற்ற எண்ணங்கள் இருக்க முடியாது. அது சந்தோஷ தாமம் என அழைக்கப்படுகிறது. அது 5000 ஆண்டுகளுக்கான கேள்வியாகும். தூய்மையாகும் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதற்காகவே நீங்கள் கற்கின்றீர்கள். பல வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தந்தை மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். அமைதி தாமமே ஆத்மாக்களாகிய உங்களது வசிப்பிடமாகும். இது இனிய வீடு என அழைக்கப்படுகிறது. மக்கள் வெளிநாட்டிலிருந்து திரும்பும் பொழுது தங்கள் இனிய வீட்டிற்கு திரும்புவதாக அவர்கள் உணர்வார்கள். அமைதி தாமமே உங்கள் இனிய வீடாகும். தந்தை அமைதி கடல். தாமதித்து வரவேண்டிய பாகத்தை உடையவர்கள் நீண்ட காலத்திற்கு அமைதி தாமத்தில் இருப்பார்கள். பாபாவின் பாகம் மிகவும் குறுகியதாகும். இந்த நாடகத்தில் நீங்கள் கதாநாயக கதாநாயகி பாகங்களை நடிக்க வேண்டும். நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். வேறு எவரும் இந்த போதையை கொண்டிருக்க முடியாது. வேறு எந்த ஆண் பெண் எவருமே தமது பாக்கியத்தில் ஸ்வர்க சந்தோஷத்தை கொண்டிருக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை பெறுகின்றீர்கள். இவ்வாறு கூறும் குழந்தைகளை பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைகின்றார். நான் உங்களுடன் மாத்திரமே பேசுவேன். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை துன்ப பூமியிலிருந்து சந்தோஷ தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காகவே நான் 5000 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்திருக்கின்றேன். ஏனெனில் காம சிதையில் அமர்ந்ததினால் நீங்கள் முற்றிலுமாக எரிந்து விட்டீர்கள். நான் இப்பொழுது அவர்களுடைய கல்லறைகளில் இருந்து அவர்களை வெளியே எடுக்க வேண்டும். இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் இங்கு உள்ளார்கள். அவர்கள் அனைவரும் தூய்மையாக்கப்பட வேண்டும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சத்குரு ஒருவரை மாத்திரமே உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். மற்ற அனைவரையும் மறந்துவிடுங்கள். உங்களது தொடர்பை ஒரே ஒருவருடன் மாத்திரமே கொண்டிருங்கள். நீங்கள் கூறுவதுண்டு, நீங்கள் வந்ததும் நாங்கள் வேறு எவருக்கும் அன்றி உங்களுக்கு மாத்திரம் உரியவர்களாக இருப்போம். உங்களுடைய அறிவுறுத்தல்களை மாத்திரம் நாங்கள் பின்பற்றி மேன்மையானவர்கள் ஆகுவோம். மக்கள் பாடுகிறார்கள், கடவுள் அதி மேலானவர், அவருடைய அறிவுறுத்தல்களே அனைத்திலும் மேன்மையானவையாகும். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு கொடுக்கும் ஞானம் பின்னர் மறைந்துவிடும். பக்தி மார்க்கத்தில் உள்ள சமய நூல்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே தொடர்கின்றன. ராவணனும் அன்றிலிருந்து எப்பொழுதும் இருக்கின்றான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களை கேளுங்கள், எவ்வளவு காலமாக நீங்கள் ராவணனை எரிக்கின்றீர்கள்? ஏன் அவனை எரிக்கின்றீர்கள்? அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு இதன் அர்த்தம் புரியாததால் அவர்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். ராவணனின் கொடும் பாவியை எரிக்கும் வைபவத்தை நிகழ்த்தும் பொழுது அவர்கள் பல விருந்தினர்களை அழைக்கிறார்கள். ராவணனின் கொடும்பாவியை எப்பொழுது தொடக்கம் உருவாக்குகிறார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நாளுக்கு நாள் அவர்கள் கொடும்பாவியை பெரியதாக செய்கிறார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து அந்த வழக்கம் இருந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அது சாத்தியமில்லை. எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் தொடர்ந்து ராவணனை எரிப்பார்கள்? ஒரு சொற்ப காலமே எஞ்சியுள்ளது என்பதையும் பின்னர் அவனது ராஜ்யம் இருக்க முடியாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், இந்த ராவணனே மிகப்பெரிய எதிரியாவான். நீங்கள் அவனை வெற்றி கொள்ள வேண்டும். மனிதர்களின் புத்தியில் வெவ்வேறு விஷயங்கள் உள்ளன. இந்த நாடகத்தில் வினாடிக்கு வினாடி தொடர்ந்தவை அனைத்தும் முன்னரே நிச்சயிக்கப்பட்டவை என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நடித்த அனைத்து பாகங்களையும் எத்தனை மணி நேரங்கள், எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள் என்று நீங்கள் கணக்கிடலாம். இந்த ஞானம் அனைத்தும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். பாபா இவை அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், நானே தூய்மையாக்குபவர். வந்து தூய்மையாக்கும்படி நீங்கள் என்னை அழைத்தீர்கள். அமைதி தாமமும் சந்தோஷ தாமமுமே தூய உலகங்களாகும். இப்பொழுது அனைவரும் தூய்மையற்றவர்கள். தொடர்ந்தும் கூறுங்கள், பாபா பாபா. நீங்கள் இதனை ஒரு பொழுதும் மறக்காதீர்கள். அப்பொழுது நீங்கள் ஷிவ் பாபாவை நினைவு செய்வீர்கள். இவர் எங்கள் பாபா. முதலில் இந்த எல்லையற்ற பாபா இருக்கின்றார். பாபா என்று கூறுவதனால் உங்கள் ஆஸ்தியின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள். பகவான் அல்லது ஈஸ்வர் என்ற வார்த்தைகளை உபயோகிப்பதால் உங்களுக்கு அவ்வாறான எண்ணங்கள் ஏற்படாது. எல்லையற்ற தந்தை பிரம்மாவின் மூலமாக விளங்கப்படுத்துகின்றார் என்று அனைவருக்கும் கூறுங்கள். இது அவருடைய ரதமாகும். அவர் இவர் மூலம் கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களை தேவர்கள் ஆக்குகின்றேன். முழு ஞானமும் இந்த பேட்சில் அடங்கும். இறுதியில் நீங்கள் அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் மாத்திரம் நினைவு செய்வீர்கள். நீங்கள் துன்ப பூமியை மறந்து விடுவீர்கள். பின்னர் அனைவரும் வரிசை கிரமமாக அவரவருக்குரிய நேரத்தில் வருவார்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள் போன்று பலர் உள்ளனர். பல மொழிகள் உள்ளன. ஆரம்பத்தில் ஒரு தர்மம் மாத்திரமே இருந்தது. இப்பொழுது பல சமயங்கள் தோன்றியுள்ளன. யுத்தங்கள் போன்ற பல இடம் பெறுகின்றன. அனைவரும் அனாதைகள் ஆகிவிட்டதால் அவர்கள் சண்டையிடுகிறார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நான் உங்களுக்கு கொடுத்த ராஜ்யத்தை எவராலும் உங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. தந்தை உங்களுக்கு சொர்க்க ஆஸ்தியை கொடுக்கின்றார். அதனை எவராலும் அபகரிக்க முடியாது. நீங்கள் ஆட்டி அசைக்க முடியாதவர்களாகவும் சிரமமானவர்களாகவும் இருக்க வேண்டும். மாயையின் புயல்கள் நிச்சயம் வரும். முன்னால் இருப்பவர் அனைத்தையும் முதலில் அனுபவம் செய்வார். நோய்கள் போன்றன அனைத்தும் அனைத்து நேரத்திற்கும் முடிவுக்கு வர வேண்டும். இதனாலேயே உங்களுடைய நோய்கள் போன்றன அதிகரிக்கும் பொழுது உங்கள் கர்ம கணக்குகளை முடிப்பதற்கு நீங்கள் பயப்படக்கூடாது. இவை அனைத்தும் இறுதியில் வரும். அதன் பின்னர் அவை எதுவும் எஞ்சியிருக்க முடியாது. அவை அனைத்தும் இந்த நேரத்தில் வெளிப்படும். மாயையினால் வயது முதிர்ந்தவர்களை மீண்டும் இளமையானவர்கள் ஆக்க முடியும். ஆண்கள் ஓய்வெடுக்கும் பொழுது அங்கு பெண்கள் இருக்க மாட்டார்கள். சன்னியாசிகளும் சென்று காட்டில் வாழ்வார்கள். அங்கும் பெண்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எவரையும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய தானத்தை பெற்றுக்கொண்டு சென்று விடுவார்கள். முன்னர் அவர்கள் பெண்கள் இருக்கும் திசையை கூட பார்க்க மாட்டார்கள். தங்களுடைய புத்தி நிச்சயம் ஈர்க்கப்படும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சகோதர சகோதரி என்ற உறவு முறையிலும் புத்தி ஈர்க்கப்படுகிறது. இதனாலேயே பாபா கூறுகின்றார், சகோதரத்துவ பார்வையை கொண்டிருங்கள். ஷரீரத்தின் பெயரையும் நினைக்காதீர்கள். இந்த இலக்கு அதி உயர்ந்ததாகும். நீங்கள் அதி உயர்ந்த உச்சிக்கு செல்ல வேண்டும். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதற்கு அதிகளவு முயற்சி தேவை. நீங்கள் கூறுகிறீர்கள், நாங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவோம். தந்தை கூறுகின்றார், ஸ்ரீமத்தை பின்பற்றி அவ்வாறு ஆகுங்கள். மாயையின் புயல்கள் வரும், ஆனால் நீங்கள் உங்கள் பௌதீக புலன்களின் மூலமாக எந்த பாவ செயல்களையும் செய்யக்கூடாது. எவ்வாறாயினும் மக்கள் கடனாளிகள் ஆகுவார்கள். நீங்கள் ஞானத்திற்குள் வந்ததால் கடனாளிகள் ஆகிவிட்டீர்கள் என்றில்லை. இந்த விஷயங்கள் தொடர்ந்தும் இடம்பெறும். தந்தை கூறுகின்றார், உங்களை தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆக்குவதற்காக நான் வருகின்றேன். சில சமயங்களில் சிலர் நல்ல சேவை செய்து இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். பின்னர் அவர்கள் கடனாளி ஆகின்றார்கள். எவ்வாறாயினும் மாயை மிகவும் சக்தி நிறைந்தவள். மிக சிறந்தவர்களும் வீழ்வார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார், என்னுடைய சேவையை செய்யும் குழந்தைகளையே நான் விரும்புகின்றேன். அவர்கள் மற்றவர்களை சந்தோஷமாக்குகிறார்கள். ஆகவே நான் தொடர்ந்து அவ்வாறான குழந்தைகளை நினைவு செய்கின்றேன். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, எவரது பெயரிலும் அல்லது உருவத்திலும் சிக்குண்டு குலத்தின் பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தாதீர்கள். மாயையினால் ஏமாற்றப்பட்டு ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்காதீர்கள். உங்கள் ஆஸ்தியான சக்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டு, இங்கு சதா முக மலர்ச்சியாக இருக்கும் சமஸ்காரத்தை மனதில் பதிய செய்யுங்கள். பாவ ஆத்மாக்களுடன் எவ்வித தொடர்பையும் கொண்டிருக்காதீர்கள். நோய்கள் போன்றவற்றை குறித்து பயப்படாதீர்கள். இப்பொழுதே உங்கள் அனைத்து கர்ம கணக்குகளையும் தீர்த்துவிடுங்கள். ஆசீர்வாதம், அனைத்து வீணானவற்றுக்கும் முற்றுப்புள்ளி இடுவதற்கு உங்கள் மனோசக்தியை பயன்படுத்துவதன் மூலம் ஷரீரமற்றவர் ஆகுவீர்களாக. ஒரு வினாடியில் ஷரீரமற்றவர் ஆகுவதற்கான அஸ்திவாரம் எல்லையற்ற விருப்பமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருப்பதாகும். இந்த விருப்பமின்மையானது, இதில் நீங்கள் எதனை பயிரிட்டாலும் அதில் உடனடி பலாபலனை காணக்கூடிய அத்தகையதோர் வளமான நிலமாகும். எனவே இப்பொழுது அனைத்து வீணானவையும் முடிய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கும் பொழுது ஒரு வினாடியில் அது முடிவடைந்து விடும் வகையில் அத்தகைய மனோசக்தியை கொண்டிருங்கள். நீங்கள் விரும்புகின்ற நேரத்தில் நீங்கள் எங்கிருந்து விரும்புகின்றீர்களோ, நீங்கள் எந்த ஒரு ஸ்திதியில் உங்களை நிலைத்திருக்க செய்ய விரும்புகின்றீர்களோ, ஒரு வினாடியில் அதில் உங்களை ஸ்திரமாக்கிக் கொள்ளுங்கள். சேவை உங்களை ஈர்க்காதிருக்கட்டும். ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளியிட்டால் நீங்கள் இலகுவாக ஷரீரமற்றவர் ஆகுவீர்கள். ஸ்லோகம், தந்தைக்கு சமமாக வேண்டுமாயின் பிழையானவற்றை சரியானதாக ஆக்குபவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.